அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் லூக்கா 23 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது யூதாஸ் முத்தத்தினாலே அவரை காட்டிக் கொடுத்தான். இயேசுவை கைது செய்து அண்ணாவின் வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். பின்னர் சனகெரிப் சங்கத்திலே அவரை விசாரித்தார்கள். அங்கே 2 குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தினார்கள். தொடர்ந்து என்ன நடக்கிறது? லூக்கா 23 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். பாலஸ்தீன தேசத்தின் கவர்னர் பிலாத்து பஸ்கா பண்டிகை கொண்டாட வரும் கூட்டத்தின் மேலே ஒரு கண் வைக்கும்படியாக அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஏதும் கலகம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எருசலேமிற்கு வந்திருந்தான். மோசேயின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்வது ரோம அதிகாரத்திலே எடுக்காத ஒரு குற்றச்சாட்டு என்பதனாலே ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்று சொன்னதாகவும் ஜனங்களை கலகப்படுத்த கண்டதாகவும் குற்றம் சாட்டினார்கள். வசனம் 3. பிலாத் அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். இந்த காட்சியை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். சாதாரண ஒரு தச்சு வேலை செய்கிறவர் தனது உடைகளோடு கூட பிலாத்துவின் முன்னாலே நிற்கிறார். யூத மத தலைவர்கள் இவரை கைது செய்திருக்கிறார்கள். இங்கே பிலாத்து, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்துவும், நீர் சொல்லுகிறபடிதான் என்று பதில் சொன்னார். மிக தெளிவாக இயேசு உண்மையை சொன்னார். எனவே பிலாத்து அவரை விடுதலை செய்ய நினைக்கிறான். வசனம் 4. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். கவனித்தீர்களா? இயேசு குற்றப்படுத்தும்படியாக எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று பிலாத்து அறிவிக்கிறார். வசனம் 5. அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பிலாத்து தான் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றே எண்ணினான். 6-7 வசனங்களை பாருங்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானார் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். அருமையானவர்களே, கலிலேயா ஏரோதுவின் அரசாட்சியின் கீழ் இருந்தது. ஏரோதும் அதே நேரத்திலே எருசலேமிலேதான் இருந்தான். எனவே பிலாத்து ஏரோதுவினிடத்திலே அனுப்பிவிடுகிறான். ஏரோது எருசலேமிலே இருந்தது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று என்று சொல்ல முடியாது. வசனம் 8 பாருங்கள். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டுமென்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. இதற்கு முன்பு ஒருமுறை இயேசு கிறிஸ்து பரிசேயரிடத்திலே ஏரோதுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார். ஞாபகம் இருக்கிறதா? லூக்கா 13 அதிகாரம் 33 வசனம். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எனவே அருமையானவர்களே, இந்த ஏரோது இயேசுவை பார்க்க மிகவும் ஆர்வத்தோடு காத்திருந்தான். லூக்கா 23:9. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆம், ஏரோதிற்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் வாய் திறந்து சொல்லவில்லை. அவன் ஒரு நரி என்பதை அவர் அறிந்திருந்தார். அதாவது நித்திய அழிவுக்கு நேராய் அவன் போய்க் கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் பேசுவதனாலே எந்த பயனும் இல்லை. வசனங்கள் 10-12 வரை பாருங்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோட கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அண்டைய தினம் சிநேகிதரானார்கள். கவனித்தீர்களா? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக்கி விடலாம் என்பதற்காக இந்த சமய தலைவர்கள் மேலும் கீழும் குதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எந்த வார்த்தையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை ஏரோது அறிந்து கொள்கிறான். யூதரின் ராஜா என்று சொல்வதனாலே அவரை ஏளனம் செய்யும்படியாக ஏரோது பயன்படுத்தி கிழித்து போட்ட ஒரு உடையை அவர் கொடுத்தும்படியாய் சொல்லியிருக்கிறான். அதைத் தவிர எதையுமே அவனால் செய்ய முடியவில்லை. எனவே பிலாத்துவிடத்திலே மீண்டும் அனுப்புகிறான். இதற்கு முன்னர் ஏரோதுவும் பிலாத்துவும் விரோதிகளாயிருந்தவர்கள் இப்பொழுது நண்பர்களாகிவிட்டார்கள். லூக்கா 23:13-15 வசனங்கள் வரை பாருங்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்தபோது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. இயேசு கிறிஸ்துவின் மேலே என்ன குற்றம் சாட்டுவது என்று பிலாத்துவிற்கும் தெரியவில்லை. ஏரோது சிவப்பான ஒரு மேலங்கியை தரிப்பிக்கும்படியாய் சொல்லி ஏளனம் செய்தான். யூத மத தலைவர்கள் சொல்கிற எந்த குற்றச்சாட்டையும் பிலாத்தும் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாததாய் இருந்தது. வசனம் 16, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். இது தவறான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஏதாவது குற்றம் செய்திருந்தால் அவன் சொல்வது சரிதான், அவர் தண்டிக்கப்படலாம். ஆனால் அவர் குற்றமற்றவராயிருக்கும் பொழுது அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவரை தண்டித்து விடுதலை செய்வது என்பது மக்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் செய்ய நினைத்தது. அதாவது தனக்கென்று ஒரு உண்மையான சரியான உணர்வு இல்லாமல் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக செய்யும் காரியம்தான் அது. இது மிகவும் கேடான ஒரு காரியம். வசனங்கள் 17-26 வரை பாருங்கள். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரவாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரவாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தை நிமித்தமும் கொலை பாதகத்தை நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படியிருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்த நிமித்தமும் கொலை பாதகத்தை நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்மானம் செய்து இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணினான். ஆனால் முடியவில்லை. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் நன்றாக கவனமாக வாசித்து பார்ப்போம் என்றால் இங்கே பிலாத்துதான் ஒரு தண்டனைக்குரியவனாய் நிற்கிறான். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் நிற்கிறார். இயேசு தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்யவே இல்லை, ஆனால் பிலாத்துதான் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறான். இந்த சமய தலைவர்கள் என்னும் அரசியல்வாதிகளிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள அவன் முயன்றான். இயேசுக்கு பதிலாக பரபாசை சிலுவையிலே அடிக்க ஒப்புக் கொடுத்து விடலாம் என்று எண்ணினான். ஒரு காரியத்தை பிலாத்து மிக தெளிவாக அறிந்து கொண்டான். குற்றத்தினால் அல்ல, விரோதத்தினாலே இயேசுவை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்கிறான். சமயம் என்பது தவறான வழியிலே செல்லும்பொழுது அது எவ்வளவு ஆழமாய் போகும் என்பதை பிலாத்து அறியவில்லை. அருமையானவர்களே, மத்திய சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும்பொழுது இந்த பிரதான ஆசாரியர்கள் பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கும்படியாக மக்களை தூண்டிவிட்டார்கள் என்று சொல்கிறார். பரபாசை விடுதலை செய்ய கூட்டத்தினர் கேட்டபொழுது பிலாத்து அதிர்ந்து போனான். சற்றே எண்ணி பாருங்கள், ஒரு நீதிபதி கூட்டத்து மக்களிடத்திலே தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறவனாயிருக்கிறான். அவனுடைய இருதயத்தை பொறுத்த மட்டிலேயும் இயேசு குற்றமற்றவர் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டான். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கும்படியாய் ஒப்படைத்தான். ரோம சாம்ராஜ்யத்தின் நீதி நியாயம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? இறுதியாக பிலாத்து ஒரு தெளிவான தீர்மானம் செய்ய வேண்டியவனாயிருந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒவ்வொரு தனி மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்கள் இருதயத்திலே ஒரு தெளிவான தீர்மானம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன தீர்மானம் செய்திருக்கிறீர்கள்? ஒன்று, நீங்கள் அவரை உலக இரட்சகராக, உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவரை நீங்கள் புறக்கணித்திருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட வேறு எந்த ஒரு தீர்மானத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. லூக்கா 23:27-30 வரை பாருங்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கூடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். சிலுவையை நோக்கி இயேசு செல்லும் பொழுது அவருக்காக அழுது கொண்டிருந்த பெண்களை பார்த்துதான் அவர் பேசுகிறார். நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னபொழுது, மகா உபத்திரவ காலம் வருவதனாலே அந்த காலத்திலே குழந்தைகள் பெற்றெடுப்பதே வேண்டாம் என்பது போல அவர் கூறியதை நீங்கள் நினைவிலே வைத்திருக்கலாம். அருமையானவர்களே, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதை குறித்து நம்முடைய பரிதாப உணர்ச்சியை அவர் எதிர்பார்க்கவில்லை. நாம் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மாண்டார் என்பதை விசுவாசிக்கிறோமா என்பதைத்தான் கேட்கிறார். நம்முடைய பரிதாப உணர்வை பெற்றுக் கொள்வதற்காக அவர் பாடுபட வேண்டியதில்லை, அவர் மறிக்க வேண்டியதில்லை. ஆனால் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக, நமக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக, நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக அவர் மறிக்க வேண்டியதாய் இருந்தது. லூக்கா 23:33, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது, அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இரண்டு குற்றவாளிகளுக்கு மத்தியிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். வசனம் 34, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். தன்னை சிலுவையிலே அடித்த மக்களை மன்னிக்க முடியாத பிதாவினிடத்திலே இயேசு வேண்டிக் கொள்கிறார். இந்த ஜபத்தை இயேசு ஏறெடுக்காமல் இருந்திருப்பார் என்றால் இந்த கூட்ட மக்கள் அத்தனை பேரும் தேவனுடைய குமாரனை கொலை செய்ததற்காக மன்னிக்க முடியாத பாவத்தை பெற்றவர்களாகி விடுவார்கள். வசனம் 35, ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இங்கே போர் வீரர்கள் இயேசுவை கேலி செய்கிறார்கள். இவர்கள் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருப்பார் என்றால் அவர் கிறிஸ்துவாக இருந்திருக்க மாட்டார். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய மரணத்தை குறித்த சம்பவத்தை நிறைவேற்றியிருக்க மாட்டார். ஏசாயா 53:8 என்ன வாசிக்கிறோம்? இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அருமையானவர்களே, இவர்கள் என்ன ஏசினாலும் பேசினாலும் தொடர்ந்து அவர் சிலுவையிலே தூங்கிக் கொண்டிருந்தபடியினாலே இன்றும் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் குணமாக்கப்பட முடிகிறது. தேவன் அறுவருக்கும் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்வது, நம்மை சுத்தப்படுத்துவது இயேசுவின் ரத்தம் மட்டுமே. வசனங்கள் 36-38 வரை பாருங்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. கிரேக்க மொழியானது கல்வி அறிவு பெற்றவர்களுடைய மொழி. இது இலக்கியங்களுக்கும் கல்விக்கும் விஞ்ஞானத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது. லத்தீன் மொழி அன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்காக அது அரசாங்க மொழியாகவும் போர் சேவகர்களின் மொழியாகவும் இருந்தது. எபிரேய மொழி சமயம் சார்ந்த மொழியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியாய் இரண்டாவது முறை வரும்பொழுது, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது, அவரே அரசியல் தலைவராக இருப்பார், அவரே கல்வி அறிவின் ஆளுநராக இருப்பார், சகல உலகத்திற்கும் அவரே ஆவிக்குரிய தலைவராயும் இருப்பார். அதை எண்ணி பார்க்கும்பொழுது அவருடைய மேலெழுத்து அவருக்கு எத்தனை பொருத்தமானதாக இருந்தது என்பதை நமக்கு காட்டுகிறது. மேலே என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 4 சுவிசேஷங்களையும் நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். லூக்கா 23:39-41 வரை பாருங்கள். அண்டியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கனைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. மத்தேயு மார்க்கும் எழுதியிருக்கிறபடி 2 குற்றவாளிகளும் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் சிலுவையிலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த 6 மணி நேரங்களுக்குள்ளே, குறிப்பாக கடைசி 3 மணி நேரத்திலே, ஒரு குற்றவாளி ஏதோ எல்லாம் வித்தியாசமாய் நடக்கிறதை கண்டுகொண்டான். தனக்கு அருகிலே சிலுவையிலே மரித்துக் கொண்டிருக்கிற இயேசு தனக்காக மரிக்கவில்லை, மற்றவர்களுக்காக மரிக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டான். பரபாஸ்தான் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்த பரபாஸின் இடத்திலே இவர் மரிக்கிறார் என்பதையும் கண்டுகொண்டான். இங்கே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏதோ ஒரு உறவு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இவரே தேவன் என்பதையும் உணர்ந்தான். எனவேதான் விசுவாசத்தோடு அவர் பக்கமாய் திரும்பினான். லூக்கா 23:42-43 அவசரங்களை பாருங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ரோம அரசாங்கத்தின்படி இந்த உலகத்திலே வாழ தகுதியில்லாதவன் என்று கணிக்கப்பட்ட அந்த குற்றவாளி இயேசுவோடு இருக்கும்படியாய் கடந்து சென்றான். அவன் ஒரு குற்றவாளிதான், நல்லவன் அல்ல, ஆனாலும் தேவனுடைய குமாரனின் மேலே தனது விசுவாசத்தை வைத்தபடியினாலே அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியானான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார் என்பதை அந்த மனிதன் விசுவாசத்தினாலே அறிந்து கொண்டான். அவருடைய ராஜ்யம் மரணத்திற்கு பின்னால் வருகிறது என்பதையும் அவன் அறிந்தான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே தேவனை குறித்த எத்தனையோ காரியங்களை அவன் அறிந்து உணர்ந்து கொண்டவனாயிருந்தான். அதே நாளிலே அவன் தன்னோடு பரதீசிலே இருப்பான் என்று இயேசுவும் கூறினார். இந்த 2 குற்றவாளிகளுமே ஒரே குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டவர்கள்தான், ஒரே குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவர்கள்தான், ஒரே குற்றத்திற்காக மரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவருக்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இல்லையா? அவர்களுக்குள்ளே இருந்த வித்தியாசம் என்ன? சொல்லப்போனால் 2 பேரும் குற்றவாளிகள், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அந்த வித்தியாசம் எங்கே இருக்கிறது என்றால், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சிலுவையிலே தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த குற்றவாளிகளை பார்த்து மன இரக்கமான செயல்களை செய்ய முடியாய் சொல்ல முடியுமா? அல்லது நற்செயல்களை அவர்கள் கரங்களினாலே செய்ய முடியாய் நாம் கேட்க முடியுமா? இன்றைக்கு அநேகர் மனிதன் தேவனை கண்டுகொள்வதற்கு நற்செயல்களை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும் என்று பல வகையாக கூறுகிறார்கள். கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றவாளிகள் என்னதான் செய்ய முடியும்? அவர்கள் கீழே இறங்கி வந்து தங்கள் கரங்களை பயன்படுத்த முடியுமா? முடியாது. அவருடைய சரீரம் இறக்கப்படும் பொழுது அவர்கள் மரித்து போவார்கள். அப்படி என்றால் இப்படிப்பட்ட வேளையிலே வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலையிலேயும் கூட அவர்களை பார்த்து என்ன சொல்ல முடியும்? எந்த திருச்சபையிலாவது நீங்கள் அங்கத்தினராயிருந்தால் உங்களுக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? எந்த ஒரு சடங்காச்சாரத்தையாவது நிறைவேற்றினால் உங்களுக்கு நல்வாழ்வு என்று கூற முடியுமா? ஆனால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த குற்றவாளியை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய் என்று சொன்னார். ஆம், அவன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து சென்றான். காரணம் என்ன? அவன் இயேசுவை விசுவாசித்தான். இன்றைக்கும் இந்த உலகத்திலே நம்முடைய சொந்த முயற்சியினாலோ நம்முடைய நற்கிரிகளினாலோ தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியாது. அவருடைய கிருபையினாலும் நம்முடைய விசுவாசத்தினாலும் மட்டுமே நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியும். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே விசுவாசத்தினாலே கடந்து சென்ற நிச்சயமுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இந்த வேளையிலே தானே அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை விசுவாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அவர் மேல் உங்களுடைய பரிபூர்ண விசுவாசத்தை எந்த நேரத்திலையும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது வேறு ஒன்றுமல்ல, இயேசுவின் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசம் மட்டுமே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, வேறு எந்த நற்கிரியையும் செய்ய முடியாத நிலைமையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கல்வனை பார்த்து, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் வாழ்க்கையிலே எந்த திசையிலும் செல்ல முடியாத நிலைமையிலே எந்த உதவியையும் நாடி தேடி பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நித்திய வாழ்க்கை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு உம்முடைய மெய்யான வழியை நீர் காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகம் செல்லக்கூடிய ஒரே வாசல் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் என்பதையும் உம்மேலே விசுவாசம் வைப்பது ஒன்றே வழி என்பதையும் புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வாரும். நீர் எனக்காக தண்டனையை பெற்றுக் கொண்டதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக உயிரோடு எழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்திற்குள்ளே உறுதிக்குள்ளே நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஜபத்தை நீர் கேட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தோளிலே சிலுவையை சுமத்தீரே, தோள்களும் தாங்குதோ அப்பனே, முட்களும் கால்களில் குத்துதே, முட்களை படைத்தவர் நீரென்றோ, தோளிலே சிலுவையை சுமக்கிறீ, தோள்களும் தாங்குதோ அப்பனே, முட்களும் கால்களில் குத்துதே, முட்களை படைத்தவர் நீரென்றோ. முள்முடி நோகுதோ, இரத்தமும் அடிந்தோ சிரசினே, இவையாவும் எனக்காக முழங்காயே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
தலைக்கிதோ கைகளும் இயேசுவே, சாட்டையால் முதுகில் அடித்தார், சாட்டையும் ராஜனை அடித்ததோ, ஆணி குத்திய கைகளில் நேர்த்தினே, தலைக்கிதோ கைகளும் இயேசுவே, காட்டையால் மோதுகில் அடித்தார், காட்டையும் ராஜனை அடித்ததோ. முள்முடி மோதுதோ, ரத்தமும் வடியோ சிரசினே,
நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16.
காடியா தந்தன தண்ணீரை படைத்தவர் நீரந்தோ, கண்ணீரும் கண்களில் கொட்டுதோ, துடைப்பவர் யாருங்கும் இல்லையோ, தாகத்துக்கு காடியா படைத்தவர் நீரண்டோ, கண்ணீரும் கண்களில் கொட்டுதோ, துடைத்தவர் யாரும் இல்லையோ. முள்முடி நோகுதோ, ரத்தமும் வடிதோ சிரசியே, இவையாவும் எனக்காக முழங்காலில்